நேயர் நண்பர்களுக்கு வணக்கம். மலர்ச்சொலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அறிவிப்பாளர் ஃப்ரேஸ்கால். பெய்ஜிங்கில் மனித நூலகம் பற்றிய தகவலை இன்றைய முதல் செய்திமலராக வழங்குகின்றேன். குழந்தை பருவத்திலிருந்தே நூலகத்தில் பணியாற்ற வேண்டுமென்ற கனவை 28 வயதான லீ ஷிங் சிங் என்ற மங்கை நிறைவேற்றியுள்ளார். அவரது கனவு நனவாகிவிட்டது. அவர் நூலகத்தில் பணிபுரிபவர் என்பதைவிட அந்நூலகம் உருவாக காரணமானவரே அவர்தான். அந்த நூலகம் தனிச்சிறப்பு வாய்ந்த ஒன்று. அவர் திறந்திருப்பது நூல்களால் ஆன நூலகம் அல்ல, மனிதர்களால் ஆன நூலகம். வாழும் நூற்களான மனிதர்களால் இந்த நூலகம் உருவாக்கப்பட்டுள்ளது. பெய்ஜிங்கில் முதல் முதலாக மனித நூலகம் டிசம்பர் 24 நாள் இரவு திறக்கப்பட்டது. துவக்க விழாவில் பல வாசகர்கள் கலந்து கொண்டார்கள். வாழும் நூல்கள் எனப்படும் 6 பேரும் கலந்து கொண்டனர். வாழ்க்கையின் நிகழ்வுகளையும் கருத்துக்களையும் பரிமாறிக்கொள்பவரே வாழும் நூல்கள் என்று புகழப்படும் நபர்கள். மனித நூலகத்திலுள்ள நூற்கள் உண்மையான மனிதர்கள். இவர்கள் வாசகர்களோடு நேரடி உரையாடல் நடத்துபவர். மனித நூலகத்திலிருந்து நூல்களை வாசகர்கள் வெளியே எடுத்து செல்ல முடியாது. மனித நூலகம் மிகவும் உற்சாகமான வாழ்க்கை கதைகளை உடைய நபர்களை அறிய வருவதோடு அவர்கள் யார், ஏன் இத்தகைய வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளவும் முயற்சிகளை மேற்கொள்கிறது. உண்மையான வாழ்க்கையில் சந்தித்து பழக இயலாத நபர்களோடு உரையாடி கருத்துக்களை பரிமாறி புரிந்து கொள்ளும் மேடையை வழங்குவதை இந்த மனித நூலகம் நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது. மனித நூலகம் என்ற சிந்தனை முதலில் டென்மார்க்கில் 2000 ஆண்டு உருவானது. அதைத் தொடர்ந்து இது 45 நாடுகளுக்கு மேலாக பரவியுள்ளது. சீனாவில் ஷாங்காய், குவாங்ஷோ ஆகிய இடங்களில் ஏற்கனவே உருவாகிவிட்டது. பெய்ஜிங்கில் இப்போதுதான் முதலாவது மனித நூலகம் தொடங்கப்பட்டுள்ளது. வெளியூர் மக்களும் அவர்களது வாழ்க்கை நிகழ்வுகளை கருத்துக்களை தெரிவிக்க இணையதள சேவையும் இயங்கி வருகிறது. வீட்டில் இடவசதி ஏற்படுத்தும் புதிய முயற்சி பற்றிய அடுத்த தகவல் நம் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். உலகிலேயே மிகவும் அடர்த்தியாக மக்கள் குவிந்து வாழும் ஹாங்காங்கில் கேரி சாங் என்பவர் ஏறக்குறைய 30 ஆண்டுகளாக 244 சதுர மீட்டர் பரப்பளவில் 6 பேரோடு சேர்ந்து வாழ்ந்து வந்தார். ஆனால் குறுகிய இடத்தில் அதிக நபர்களோடு வாழும் உணர்வு அவரை சிந்திக்க வைத்தது. அந்த சிறிய இடத்தில் தேவையான மரப்பொருட்களை வைத்து போக ஆட்கள் பரிமாறிக்கொள்வதற்கு தேவையான இடம் மிகவும் குறைவாக இருப்பது எவ்வளவு கொடுமையானது என்பதை அவர் இந்த நாட்களில் புரிந்து கொண்டார். அது மட்டுமல்ல, தன்னை போல பலர் நகரங்களில் இதைவிட குறைவான இடங்களில் வாழ்ந்து அல்லல் மிகுந்த வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் கருத்தில் கொண்டார். இந்த பிரச்சினைக்கு தனக்கே உரித்தான தனிச்சிறப்பான புதிய வழிமுறையில் கேரி சாங் விடைகண்டார். வீட்டின் உள் அலங்கார வேலைப்பாடுகளை மாற்றியமைத்து பயன்படுத்தும் எல்லா பொருட்களையும் பன்னோக்கு முறையில் பயன்படுத்தும் முறையை கேரி சாங் அமைக்க தொடங்கினார். குறிப்பாக வீட்டிலுள்ள எல்லா பொருட்களும் நகர்கின்றவைகளாக பொருத்தினார். தேவைப்படும்போது பயன்படுத்திக் கொள்ளவும் தேவைப்படாத போது நகர்த்தி ஒதுக்கி வைத்துக் கொள்ளும் வகையில் அனைத்து வீட்டு பயன்பாட்டுப் பொருட்களும் அமைக்கப்பட்டன. குறுந்தகடுகளை வைத்திருக்கும் மரப்பெட்டியை திறந்தால் உள்ளே துணி துவைக்கும் இயந்திரம், துணி உலர் இயந்திரம் ஆகியவை வைக்கப்படுகின்றன. இன்னொரு பகுதியை இழுத்தால் சமையலறை பொருட்கள் உட்பட அனைத்து வசதிகளும் கூடிய பகுதி வெளிப்படுகிறது. 1.9 மீட்டர் நீள குளிக்கும் தொட்டி படுக்கையாக மாற்றப்படுகிறது. இவ்வாறு அனைத்தையும் மடித்து வைத்துக் கொள்ளும் நவீன நுட்பங்களோடு சிறு வீட்டையும் இடவசதியுள்ளதாக மாற்றி பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை கேரி சாங் அனைவருக்கும் காட்டியுள்ளார். இப்போது வீட்டு மனையில் முதலீடு செய்வோர் இவரை அணுகி தாங்கள் கட்டுகின்ற வீடுகளை இடவசதியோடு கட்டியமைப்பது பற்றி ஆலோசனை கேட்க ஆரம்பித்துவிட்டதால் கேரி சாங் அதிக வேலையாய் சுறுசுறுப்பாகிவிட்டார்.
நீங்கள் கேட்டுக்கும் திடுப்பாடு சீன வானொலி நிலையத்தின் மலர்ச்சோலை நிகழ்ச்சி.
அடுத்து தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி பற்றிய தகவல் தொடர்கிறது. சாங் யாலி என்பவர் மிகப்பெரிய மிதிவண்டி தோற்றமுடைய வண்டி ஒன்றை 3 திங்களாக பாடுபட்டு உருவாக்கினார். அதிலுள்ள எல்லா பகுதிகளும் சந்தையில் 2 தர பொருட்களை வாங்கி சேர்த்து உருவாக்கப்பட்டவையாகும். அதனை சீனாவின் வடகிழக்கிலுள்ள ஜீலின் மாநிலத்திலிருந்து தெற்கிலுள்ள ஷென்ஷனுக்கு ஓட்டி வந்து அவரது மகனுக்கு பரிசாக வழங்க திட்டமிட்டுள்ளார். 1000 கிலோ எடையுள்ள அந்த வண்டி 3.2 மீட்டர் உயரமும் 5.5 மீட்டர் நீளமும் உடையது. தொலைவிலிருந்து பார்த்தால் மிகப்பெரிய இயந்திர மனிதனோ என்று கூட எண்ணத் தோன்றும். அதனை மகனுக்கு வழங்கி அவனுடைய படைப்பாற்றல் திறனுக்கு தூண்டுதல் வழங்கவே இந்த வண்டியை உருவாக்கியுள்ளதாக சாங் யாலி தெரிவித்திருக்கிறார். அவருடைய மகனோ சீன கலைக்கழகத்திலிருந்து பட்டம் பெற்ற பின்னர் ஷென்ஷனில் உள்ள சீன நிறுவனம் ஒன்றில் அசைவூட்ட வடிவமைப்பு பணி ஆற்றி வருகிறார். குழந்தையின் வளர்ச்சிக்கு தூண்டுதலாய் இருக்கும் தந்தை மகனுக்கு ஆற்ற வேண்டிய பணியை சிறப்பாய் நிறைவேற்றிவிட்டார். அடுத்து மகன் தன் தந்தைக்கு செய்யத்தக்க கைமாறு இவன் தந்தை இவனை மகனாக பெற என்ன தவம் செய்தானோ என பிறர் புகழ்ந்து சொல்லும் சொல்லாகும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுவதைப் போல இந்த மகன் செய்வாரா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உறுதிமொழிகள் எடுத்துக்கொள்பவர்களா நீங்கள்? அப்படிப்பட்டவர்கள் நிச்சயம் கேட்க வேண்டிய தகவல் இது. புத்தாண்டின் போது சிலர் உறுதிமொழிகள் எடுத்துக்கொள்வதுண்டு. சில நாட்களுக்கு பின்னர் ஏதாவது ஒரு சாக்குப்போக்கு கூறி உறுதிமொழியை கடைபிடிக்காமல் விட்டுவிட்டதற்கு நியாயம் தேடிக் கொள்வதும் உண்டு. ஆனால் ஒருவர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டால் இவர்களைப் போல் இருக்க வேண்டுமென்று சுட்டிக்காட்டும்படியாக ஒரு தம்பதியர் செயல்பட்டிருக்கின்றனர். உடலின் எடையை குறைக்க வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்ட தம்பதியர் அனைவரையும் வியப்பூட்டும் அளவிற்கு ஏறக்குறைய 10 திங்களில் நிறைவேற்றி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளனர். 2011 முதல் நாளில் 366 பவுண்ட் எடையிருந்த ஜே வார்னிக் தற்போது 168 பவுண்ட் எடையுள்ளவராக மாறியிருக்கிறார். 10 திங்களில் 198 பவுண்ட் எடையை அவர் குறைத்துள்ளார். 2011 புத்தாண்டை முன்னிட்டு எடையை குறைப்போம் என்று உறுதிபூண்ட இந்த தம்பதியர் 2012 புத்தாண்டுக்கு முன்னர் பாதிக்கும் மேலான எடையை குறித்திருப்பது அனைவரையும் வியப்படைய செய்துள்ளது.
இத்துடன் இன்றைய மடல் ஜோலை நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.